கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடன் ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையில நாம கடந்த நாட்களில் நமது வனாந்தர பயணம் என்ற தலைப்பின் கீழே மாம்சீக இஸ்ரேலருடைய வனாந்தர பயணத்தை நாம தியானிச்சுட்டு வந்தோம். மாம்சீக இஸ்ரேலர் எகிப்துல இருந்து வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு பயணப்பட்டது. இந்த உலகத்தில இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல இந்த பூமியில வாழ்ந்து மரணப்பரியந்தம் உண்மையாக இருந்து பரலோக மகிமையை சுதந்திரிக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு நிழலாக இருக்கிறது. அதனால அவங்களுடைய அந்த வனாந்தர பயணத்துல அவர்கள் சந்திச்ச அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு நிழலாக இருப்பதனால அந்த அனுபவங்களை நாம தியானிச்சு நமக்கான இந்த ஆவிக்குரிய ஜீவித்துல எவ்வளவு ஜாக்கிரதையாக உண்மையாக தேவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம தியானிச்சுட்டு வந்தோம். ஆனா இடையில ரொம்ப ஒரு நீண்ட நாள் இடைவேளை அங்க நடந்துடுச்சு. ஆனாலும் சகோதர சகோதரிகளே, நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் என்று நினைவு கூறும்போது, அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து மனாந்திரத்தில் காலூன்றி சிவந்த சமுத்திரம் கடந்து கடலோரமாக அவர்கள் மாரா, ஏலீம், அப்புறம் சீன் மனாந்திரம், ரெவிதீம், இந்த இடங்களிலெல்லாம் அவங்களுக்கு தேவன் அனுமதிச்ச அனுபவங்கள் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு சீனாய் வனாந்தரத்துக்கு வந்தாங்க. சீனாய் மலையில அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆசிரிப்பு கூடாரம் கட்டுவதற்கான கட்டளைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மோசே மலை மீது இருந்த போது அவர்கள் கீழே கன்றுக்குட்டி ஏற்படுத்தி விக்கிரக ஆராதனைக்கு போனது, அதுல இருக்கிற படிப்பினைகளை நாம புரிஞ்சு கொண்டோம். மோசே அவங்க மத்தியில் அப்புறம் தேவன் வாசம் செய்யும்படியான அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவது வரைக்கும் நாம அங்க பார்த்து முடிச்சிருக்கிறோம். சோ இன்னைக்கு நாம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதுவும் அவங்களுடைய பயணத்துல இந்த சீனாய் வனாந்தரத்துல நடந்துட்ட ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்தை இன்னைக்கு முழுவதுமாக பார்க்கிறோம். பார்ப்பதோடு இந்த வனாந்தர பயணத்தை நாம முடிவுக்கு கொண்டு வருகிறோம். வனாந்தர பயணம் நியாயமா எங்க முடியணும்? கானான்ல தான் முடியணும். நாம எங்க எதோட முடிக்கிறோம்? சீனாய் மலையோட முடிக்கிறோம். ஏன் என்றால் இந்த புத்தகத்தை மையமா வச்சு நம்ம அந்த படிப்பினை செய்யறோம். சோ அந்த புக்ல இதற்கான விளக்கங்கள் கொடுத்த சகோதரர் அந்த சீனாய் வனாந்தரத்தோட அந்த டாபிக்கை அவர் நிறுத்துறார். ஒருவேளை வரக்கூடிய நாட்கள்ல அதற்கு மேல என்னென்ன முக்கியமான இடங்கள், முக்கியமான அனுபவங்கள் என்று நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து தியானிச்சு அதை நாம கண்டிப்பா உங்களுக்கு அங்க தருவோம். ஆனா இப்போ இந்த புக்கின் அடிப்படையில நாம பண்றதுனால இந்த புத்தகத்துல இதுவரைக்கும் விளக்கங்கள் தரப்பட்டிருக்கோம், அதோட நாம நிறுத்துறோம். அது இந்த சீனாய் மலையோட அங்க நிக்கிறது. சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, மோசே மூலமா தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்யும்படியான ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தி வைக்கிறார், பிரதிஷ்டை செய்கிறார். அதாவது ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டாச்சு. இப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரிய ஊழியம் செய்வதற்கென்று ஒரு ஆசாரியத்துவம் ஏற்படுத்துறார். அந்த ஆசாரியத்துவத்துல யார் யார் இருக்கிறாங்க பார்க்கிறோம். ஆரோன் பிரதான ஆசாரியன், அப்புறம் உடன் ஆசாரியர்கள் அவருடைய நான்கு குமாரர்கள் லேவியர்கள் எல்லாம் அங்கு இருக்கிறான். ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தின அந்த சம்பவம், அந்த சம்பவத்துல அந்த ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு அவசியமான சம்பிரதாயம் என்று தேவன் மோசே மூலம் சொல்லி மோசே நிறைவேற்றின அந்த சம்பிரதாயங்களை இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். ஏன் பாரு, அது நிழலான ஆசாரியத்துவம் சுவிசேஷத்துல மோசே மூலம் ஏற்படுத்தப்பட்டது. யூத யுகத்துல மன்னிக்கும், அந்த நிழலான ஆசாரியத்துவம் எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, சுவிசேஷ யுகத்துல ஏற்படுத்தப்படுகிற நிஜமான ஆசாரியத்துவம். இந்த நிஜமான ஆசாரியத்துல பிரதான ஆசாரியன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உடன் ஆசாரியர்கள் யார்? அவருடைய சரீரமாகிய சபை. அப்போ நிழலான ஆசாரியத்துவம் எப்படியெல்லாம் ஏற்படுத்தப்படணும்னு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குதோ, அந்த கட்டளைகள் நிஜமான ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்படுவதற்கான கட்டளைகளாக இருக்கும். அப்போ நிஜமான ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த நிஜமான ஆசாரியத்துல ஆசாரியத்துவத்துக்குள்ள ஏற்படுத்தப்படுவதற்கு எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதே அந்த நிழலுக்குள்ள இருக்கும். அதனாலதான் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் விவரமாக எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, லேவியர் ஆகமம்ல 8 அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சில வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 8 அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து, அப்புறம் ஆமாம் போதும், இதோட போதும் நமக்கு. பாருங்க, இங்க முதல் 2 வசனத்துல அந்த ஆசாரியத்துவம் ஏற்படுத்துவதற்கான கட்டளை மோசேக்கு அங்க தரப்படுது. அந்த கட்டளையின்படி அந்த ஆசாரியத்துவத்தை யார் தான் ஏற்படுத்துறாரு பார்க்கிறோம், மோசே தான் ஏற்படுத்துறார். சரி, அந்த ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்படுவதற்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஒரு 7 விஷயங்கள் இங்க பட்டியலிட்டு இருக்கிறார். என்ன என்னன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனையும், முதல்ல யார் வேணும், ஏன்னா பிரதான ஆசாரியன் வேணும், நீ ஆரோனையும் அவன் குமாரரையும், 2வது, அப்புறம் வஸ்திரங்கள், அப்புறம் அபிஷேக தைலம், பாவ நிவாரண பலிக்கான 1 காளை, அதுக்கப்புறம் 2 ஆட்டுக்கடாக்கள், கடைசியில 1 கூடையில் புளிப்பில்லா அப்பங்களை கொண்டு வந்து, இந்த 7 பொருட்களே அங்க இருக்கு. ஆரோன், ஆரோனுடைய குமாரர், அப்புறம் வஸ்திரங்கள், அப்புறம் என்னது, அபிஷேக தைலம், பாவ நிவாரண பலிக்கான காலை, அதுக்கப்புறம் 2 ஆட்டுக்கடாக்கள், அப்புறம் 1 கூடையில புளிப்பில்லாத அப்பங்கள். இந்த 7மே ரொம்ப அவசியம் அந்த ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்படுவது. இந்த 7 எதை நமக்கு எதை குறியுது? ஏன்னா நாம நிஜமான ஆசாரியத்துவத்துல பங்கெடுப்பதற்காக இந்த சுவிசேஷத்துல யுகத்துல அழைக்கப்பட்டிருக்கிறதுனால, சோ இந்த விஷயங்கள் நமக்கு என்ன காரியத்தை நிழலாக அங்க போதிக்குதுன்னு தான் நம்ம அங்க தியானிக்க போகும். சோ அப்படி தியானிக்கும் போது நிழல்களை அப்படியே பார்க்க போறோம், அவ்வளவுதான். சோ பார்க்கும் போது பாருங்க சகோதர சகோதரிகளே, அந்த நிழலான ஆசாரியத்துவத்தை யார் வந்து ஏற்படுத்துறார்? மோசே அங்க ஏற்படுத்துவது பார்க்கும். சோ மோசே தான் யாரெல்லாம் கூப்பிடுறார், ஆரோன அவர் குமாரர எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்து அவங்க என்ன பண்றார், ஆசாரியர்களாக அங்க ஏற்படுத்துவது நாம அங்க பார்க்கிறோம். சோ இது எதுக்கு நிழலா இருக்குன்னா, சுவிசேஷத்துல அந்த ஏற்படுத்தப்பட போகிற அந்த நிஜமான ஆசாரித்துவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரமாகிய சபை, இவர்கள் யாரால ஏற்படுத்தப்படுறாங்க அந்த ஸ்தானத்துக்கு? மோசே யாருக்கு நிழல்? பிதாவாகிய தேவனுக்கு அங்க நிழல். ஏன்னா நமக்கு, நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சரி, இந்த அழைப்பு யார்தான் கொடுக்கறாங்க பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன். சோ தேவன் இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு அழைப்பை கொடுக்காமல் இருந்தார்னா யாருமே இந்த ஆசாரியத்துவத்துக்கு என்ன பண்ணிருக்க முடியாது, ஏற்படுத்தப்பட்டிருக்க முடியாது. சோ மோசேயை கொண்டு அந்த ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தினது நிழல்ல எதுக்கு அருமையான நிழல அடையாளமா இருக்குன்னா, இந்த சுவிசேஷத்தின் நிஜ ஆசாரியத்துவம் பிதாவாகிய தேவனால அங்க அழைத்து ஏற்படுத்தப்படுவதற்கு அடையாளம். இது ஒரு வசனத்தை நாம படிக்கலாம், நீங்க எடுங்க வசனம், எபிரேயர் 5 அதிகாரம் 4 வசனம். பாருங்கள், தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனாலும் இந்த ஆசாரியத்துவத்துக்கு சுயமாக என்ன பண்ண முடியாது, ஏற்படுத்தி கொள்ள அங்க முடியாது. சரி, இந்த ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்படுவதற்கு எவ்வளவு காரியங்கள் செய்வேணும் சொல்லிட்டாரு, 7 காரியங்கள். இது எது அடையாளமா இருக்கும், 7 தான் இதுதான் அடையாளம், ஆவிக்குரிய பரிபூர்ணம். சோ சுவிசேஷ சுகத்துல நாம் ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்படணும்னா இந்த பூரணமான விஷயங்கள் நமக்குள்ள அங்க நடந்து நிறைவேற வேண்டியது அவசியம். சரி, இப்ப நாம அந்த ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்பட்ட நிழல்களை அங்க பார்க்கணும். பாருங்க, இப்போ இந்த நிழல்ல ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தும் போது மோசே எப்படி ஏற்படுத்துறார் கவனிச்சோம்னா, முதல் வசனம் பாருங்க, போதும், நீ யார வரவழைக்கணும், ஆரோனையும் அவருடைய குமாரரையும். பாருங்க, அந்த ஆசாரியத்துவத்துல ஆரோனு பிரதான ஆசாரியனு, அவர்களுடைய குமாரர்கள் உடன் ஆசாரியர்கள். இவர்கள் ஏற்படுத்துற விதம் பாருங்க, எப்படி ஏற்படுத்தப்படுறாங்கன்னா, ஆரோன தேவன் எப்படி ஏற்படுத்துறாரு, பெயர் சொல்லி ஏற்படுத்துறார். ஆரோன் அவர் தான் இந்த பிரதான ஆசாரியங்கிற ஸ்தானத்துக்கான நிழலா இருப்பாரு. ஆனா உடன் ஆசாரியர்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்லிட்டாரு, தனித்தனியா பெயர் சொல்லி சொல்லிருக்கிறாரா, சொல்லல, எப்படி சொல்லிட்டாரு, ஆரோனுடைய குமாரர்னு ஒரு குரூப்பா ஒரு வகுப்பாரா அங்க அழைச்சிடுறார். இது எதுக்கு அருமையான நிழல்னா, பாருங்க, இந்த சுவிசேஷத்துல நிஜமான ஆசாரியத்துவம் ஏற்படுத்தும் பொழுது தேவன் இந்த நிஜ ஆசாரியத்துவத்துக்கு தலை வந்து யாருன்னு ஏற்கனவே முன் குறிச்சிட்டார். தெளிவா தன்னுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தலைங்கிறதுல அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, பிக்ஸ் பண்ணிட்டார். அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. இல்ல ஒருவேளை அந்த ஸ்தானத்துல வேற யாரையாவது தேவன் திங்க் பண்ணியிருந்தாரா, யோசிச்சிருந்தாரா, நிச்சயமா இல்லவே இல்ல. இந்த ஆசாரியத்துவத்துக்கு தலை வந்து யாருதான் இருக்கணும், என்னுடைய குமாரன் தான் இருக்கணும், எப்படி சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அந்த வசனம் எடுங்க, கொலோசேயர் 1:18 வாசி.
அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றையும் முதலாக இருக்கும்படி அவரே
பாருங்க, அவரே சபையாகிய தலைக்கு சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அது மாத்திரமில்ல, அவர் எப்படி இருக்கிறார், தேவ திட்டத்துல எல்லாவற்றுக்கும் முதல்லா எங்க இருக்கணும். இந்த ஒரு ஸ்தானம் தேவன் ஏற்படுத்தணும்னு நினைச்ச போது இதுக்கு யாரைத்தான் நியமிச்சிட்டாரு, ஏற்கனவே பெயர் சொல்லியே எப்படி நியமிச்சிட்டார்னா, இயேசு கிறிஸ்து தான் இருக்கு. அதனாலதான் ஆரோன் எப்படி கூப்பிடுறாருன்னா, ஆரோன் பர்டிகுலரா பெயர் சொல்லி அங்க கூப்பிடுறது பாங்க. ஆனா பாருங்க, உடன் ஆசாரியர்களை கூப்பிடும் போது தனித்தனியா பேர் சொல்லி கூப்பிடல, எப்படி சொல்லிட்டாரு, ஆரோனுடைய பசங்களை கூப்பிடுங்க அப்படின்னு, புரியுதுங்க. அப்ப அதை எதுக்கு நிழல்னா, பாருங்க, இப்போ இந்த நிஜ ஆசாரியத்துவத்துல இயேசு கிறிஸ்து தலை, அவர் தேவன் முன்குறிச்சிட்டாரு, அவர் தான் அந்த தலையா இருக்கணும்ட்டு. ஆனா சரீரமாக சபை பற்றி சொல்லும் பொழுது 144,000 பேர் இருக்கிறாங்க, ஆனா இவர் தான் இவர் தான் இவர் தான் அந்த 144,000 பேர்ல வரணும்னு முன் குறிச்சிருக்கிறாரா, இல்ல. ஆனா அந்த வகுப்பை என்ன பண்ணிட்டாரு, முன் குறிச்சிட்டார். சபை எப்படி இருப்பாங்க, கிறிஸ்துவனுடைய சாயல், அதுதான் ஆரோனுடைய குமார் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரே ஒழியோ, தனித்தனியா என்ன பண்ணல, நம்முடைய விஷயத்துல அவரு பேர் சொல்லி அவங்கள அங்க ஏற்படுத்தல. சோ இந்த விஷயம் அந்த நிழல்ல அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்க முடியுது சகோதர சகோதரிகளே. சோ இதன் அடிப்படையில தான் கர்த்தர் இயேசு 30 வயசு நிரம்பின போது இந்த ஆசாரியத்துவத்தின் தலையாக தேவன் கொடுத்த அந்த பரம அழைப்புல முதலானவராக வரும்படிக்கு அவர் யோவான் ஸ்நானம் கிட்ட வந்துட்டு ஞான ஸ்நானம் அங்க எடுத்தார். அப்படி ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அவருடைய மனதுல என்ன சிந்தை இருந்துச்சுன்னா, தேவன் அவரை இதற்கென்றே முன்குறிச்சு அழைச்சிருக்கிறதை ஏற்றுக்கொண்டுட்டு வரவர் போல என்ன சொல்லிட்டார் அவர் மனசுல, பிதாவே இதோ உங்கள் சித்தம் செய்ய வருகிறேன். பாருங்க, உங்கள் சித்தம் நான் தான் அதை செய்யணுங்கிறது உங்களுடைய சித்தமே, அதுக்கு நான் வருகிறேன். ஏன்னா நீங்க தான் என்னை முன் குறிச்சிருக்கிறீங்க, நான் வந்து அங்க இந்த வேலையை நான் அங்க செய்கிறேன் என்று அங்க வருவது பார்ப்போம். அப்போ அந்த நிமிஷத்துல கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தம்முடைய சித்தத்தை அவரை தள்ளிட்டு தேவனுடைய சித்தத்தை என்ன பண்றார், அங்க எடுக்கிறார் இல்லைங்களா. அதுதான் அவருடைய உடன்படிக்கையினுடைய அர்த்தம். இதுக்கு பேர் நாம் என்ன சொல்லுவோம், அதாவது தம்முடைய சித்தத்தை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை எடுக்கிறாருங்கிறது தான் தன்னை தானே வெறுத்தல். நெக்ஸ்ட், அப்படி தேவனுடைய சித்தம் எடுத்துட்டு அதை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது அதுல அவருக்கு என்ன இருக்குது, நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கு. அதுதான் தன் சிலுவைய எடுத்துட்டு போகிறது. அப்போ கர்த்தர் இயேசு பிரதான ஆசாரியனுக்காக, பிரதான ஆசாரியனாக தனக்கு உண்டான அழைப்புல அவர் என்ன செய்துட்டாரோ, தன்னுடைய சுயத்தை வெறுத்துட்டு தன்னுடைய சிலுவைய சுமந்துட்டார் பாத்தீங்களா. அதையவே தான் என்ன பண்ணினாரு, அந்த உடன் ஆசாரியர்களை வரப்போகிற அவருடைய சரீரமாகிய சபைக்கு கட்டளையாக கொடுத்துட்டு போனார். என்ன சொல்லி போனார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் நான் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன செய்தனோ அதையவே செய்யுங்க. என்னது, தன்னைத்தானே வெறுத்துடுங்க, உங்களுடைய சிலுவையை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க பின்பற்றிட்டு போங்க. சோ தன்னுடைய வாழ்க்கையில தான் என்ன செய்தாமோ அதையவே தம்முடைய சரீரமாகிய சபைக்கு அங்க கட்டளையாக அவர் அங்க கொடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் ஒரு அருமையான பாயிண்ட் கொடுக்கிறார். கர்த்தர் இயேசு இந்த மாதிரி தன்னைத்தானே வெறுத்துட்டு தன் சிலுவையை எடுத்ததின் மூலம் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட போது அவர் மேல என்ன இறங்குச்சு பார்க்கிறோம், பரிசுத்தா ஆவியினுடைய அபிஷேகம் வந்து அங்க இறங்குச்சு. ஆனா அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கினதுக்கு வெறும் இந்த ரெண்டு காரியங்கள் மாத்திரம் போதாது, போதுமானது அல்ல, இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். அந்த முக்கியமான விஷயங்களை நாம கவனிக்கணும். கண்டிப்பா இந்த அபிஷேகத்துக்குள்ள வருவதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கு, தன்னைத்தானே வெறுத்துட்டு நம்மளுடைய சிலுவைய சுமக்க வேண்டி இருக்கு. ஆனா அது இல்லாம இன்னும் சில விசேஷமான காரியங்கள் நம்மகிட்ட வெளிப்படணும். என்ன அப்படின்னா, கர்த்தரேசு கிட்ட சிலது வெளிப்பட்டுச்சாம். அது எங்க இருக்குன்னா எபிரேயர் 1:9 பார்க்கிறோம். இது ஏற்கனவே இந்த வனாந்தர பயணத்துல சகோதரர் நமக்கு சுட்டி காண்பிச்ச ஒரு பாயிண்ட். பாருங்க, தேவனே கர்த்தர் இயேசுவை ஆனந்த தைலத்தினால் என்ன பண்ணிருக்கிறாரு, அபிஷேகம் செய்திருக்கிறாரு. ஆனா அதுக்கு என்ன காரணமாமா, அவர் என்ன பண்ணிருக்கிறாரா, நீதியை விரும்பி. பாயிண்ட் அதுதான். இந்த அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆனந்த தைலத்தினால பெற்றுட்டா ஒரு அபிஷேகம், அதுல ஒரு ஆனந்தம் இருக்கும். உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல என்ன இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். சோ இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் பெறணும்னா கண்டிப்பா தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவைய சுமகணும். அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் இயேசு கிட்ட வேற என்ன விசேஷம் இருந்துச்சுன்னா, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நீதி விரும்பி அக்கறம். இது நிறைய சமயங்கள்ல நாம தவற விட்டுடுவோம் சொல்றாரு. பாருங்க, இப்ப நீங்க எல்லாம் நான் முதற்கொண்டு என்ன பண்ணிடுக்கிறோம், தன்னைத்தானே வெறுத்துடுக்கிறோம், நம்முடைய சிலுவையை சுமந்துடுக்கிறோம். அப்படின்னா தேவன்கிட்ட என்ன பண்ணிட்டோம், நம்மை ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனா இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத மன வருத்தங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், நமக்கு பிரயோஜனம் இல்லாத சோதனைகளே, பிரயோஜனம் இல்லாத போராட்டங்களே, உபத்திரவங்கள் இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னா, நம்ம லைஃப்ல என்ன இல்ல, ஆனந்தமே அங்க இல்ல, அந்த ஆனந்த தைலமே இல்ல. காரணம் என்னன்னா, நிச்சயமா நாம என்ன பண்ணிருப்போம்னா, நீதியை விரும்பி இருக்க மாட்டோம், முழு மனதோட அக்கிரமத்தை என்ன பண்ணிருக்க மாட்டோம், வெறுத்தெடுக்க மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், தன்னைத்தானே வெறுத்துட்டு நம்ம சிலுவைய எடுத்திருக்கிறோம். ஆனா இந்த பார்ட்டு நம்ம வாழ்க்கையில இன்னும் வரலங்கிறது தான் இருக்கும். ஒருவேளை என்ன சொல்றாருன்னா, நீங்க தன்னைத்தானே வெறுத்திருக்கலாம், உங்க சிலுவையை எடுத்திருக்கலாம், நீதியை கூட என்ன பண்ணிருக்கலாம், விரும்பி இருக்கலாம். ஆனா என்ன பண்ணாம இருப்பீங்க, அக்கிரமத்தை முழுசா வெறுக்காம இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில வேற ஏதோ இன்னும் சில நம்ம விட வேண்டிய விஷயங்கள் இன்னும் நம்ம கூடயே வந்துட்டு இருக்கும், அக்கிரமங்கள். அது கண்டிப்பா தேவன் சந்தோஷப்படுறதே இல்ல. இதனால நம்ம லைஃப்ல என்ன குறைவாகும்னா, அந்த ஆனந்த தைலம் என்ன ஆகும், அங்க குறையும். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் பேசிக் எல்லாம் கேட்டுட்டு ஜபத் ஜபம் சப்ஜெக்ட்லயே நம்ம படிக்கணும் இல்லைங்களா. தேவன்கிட்ட என்ன வேண்டும், நம்ம எங்களை தீமை நின்று ரட்சியும். நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் இந்த அழைப்புல, தீமை வேணும் தான். ஆனா ஏன் தீமை நின்று ரட்சியும்ங்கிறோம்னா, நமக்கு எந்த தீமை வேணும் எந்த தீமை வேண்டாம்னா, நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாக உருமாற்றம் செய்யக்கூடிய தீமைகள் நமக்கு அவசியம், உபத்திரவங்கள் பாடுகள். அதே சமயத்துல நம்ம புது சிருஷ்டியா வருவதற்கு பிரயோஜனம் அல்லாத தேவையில்லாத தீமைகள் நமக்கு வேண்டாம். அது என்ன தீமைகள்னா, நம்முடைய சொந்த மாம்சீக பலவீனத்தினால மீறுதல்கள்னால நமக்கு வருவது. அதுதான் இங்க அப்போ இது ஒரு முக்கியமான குவாலிட்டி. கர்த்தர் இயேசு கிட்ட இருந்துட்டு அந்த தீமை நன்மையை, அதாவது நீதியை நேசிச்சு அக்கிரமத்தை இருக்கிறது நம்ம வந்து கல்டிவேட் பண்ணணும், நமக்குள்ள அங்க வளர்த்து கொள்ளணும் என்று அங்க பார்ப்போம். இப்படியாக அந்த ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் முழுவதும் கவனிச்சோம்னா, இந்த சுவிசேஷத்துல நாம எப்படி ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்படுகிறோம் அப்படிங்கிற விஷயம் முழுவதுமே அங்க இருக்கு. பாருங்க, இங்க நம்ம பார்க்கும் போதே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா வந்துட்டாங்க, மாசில்லாதவர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியம் தான் தேவன் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை நிழல்ல எப்படி காண்பிக்கிறாருன்னா, வசனம் நீங்க வாசிக்கலாம், 5வது வசனம் வாசிங்க, 8வது அதிகாரம் 5வது வசனம். பாருங்க எப்படி சொல்றாரு, பாருங்க அவங்களை என்ன பண்ணிருக்கிறார், ஜலத்தினால ஆமா ஸ்நானம் செய்ய வச்சுட்டு. அதாவது இங்க ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் என்ன பண்றாரு, பரிசுத்தம் செய்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா வந்துட்டாரு, ஆனா அவர்கிட்ட என்ன இல்லவே இல்ல, பாவம் இல்லவே இல்ல. ஆனா அது கூட எப்படித்தான், யார் மூலம் தான், பாருங்க இங்க ஆரோனு யாருடைய கரங்கள்னால பரிசுத்தமாக்கப்படுகிறார், மோசேயினுடைய கரங்கனால் இல்லைங்களா. சோ ஆரோன் யாருக்கு நிழல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து கூட எப்படி பரிசுத்தம் உள்ளவரா இந்த பூமிக்கு வந்துட்டார்னா, அவர் யாருக்கா தன் சொந்த கரங்கள்னால உண்டு பண்ணது, பிதாவாகிய தேவன் பரிசுத்தமாகவே அவர் என்ன பண்ணிட்டார், உண்டு பண்ணி இந்த பூமிக்கு அங்க அனுப்பினார். அதே போல ஆரோனுடைய குமாரர்களை யார்தான் பரிசுத்தம் செய்யறாரு, மோசே பரிசுத்தம் செய்யறது. எது கிடையாதுமா இருக்குன்னா, கர்த்தர் இயேசுடைய சரீரமாக இந்த ஆசாரியத்துவத்துல யார் அழைக்கப்படுறோம், நாம் அழைக்கப்படுறோம். நம்மை கூட தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்க, பரிசுத்தம் செய்யறாங்க. ஆனா எப்படி பரிசுத்தம் செய்யறாங்க, கர்த்தர் இயேசுனுடைய விலையேறப்பட்ட விலை கிரயத்தின் மூலம் நம்மை வந்துட்டு அங்க பரிசுத்தம் செய்யறது நம்ம அங்க பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஆசாரியத்துவத்துக்குள்ள ஆரோனுடைய பசங்க எதனால வந்தாங்க உள்ளுக்குள்ள, நான் கேக்குறது புரியுதுங்களா, பிரதான ஆசாரியன யார கூப்பிட்டாரு, ஆரோன் வந்தாச்சு. ஆரோனுடைய பசங்க உடன் ஆசாரியர்கள வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, என்ன காரணம்னா, அவங்களாம் யாருடைய பசங்க, ஆரோனுடைய பசங்க, அவ்வளவுதான். அப்படின்னா ஆரோனுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது, ரத்தத்துல ஒரு சம்பந்தம் இருக்கு, ரத்தம் ஒரு. அப்படின்னா கர்த்தராக இயேசு வந்துட்டு தேவன் என்ன பண்ணிட்டாங்க, பிரதான ஆசாரியனை நியமிச்சுட்டு அவருடைய உடன் ஆசாரியர்களை நம்மளை எப்படித்தான் ஏற்படுத்தினார் அப்படின்னா, நமக்கும் கர்த்தர் இயேசுக்கும் கூட என்ன இருக்குது, ஒரு ரத்த சம்பந்தமான உறவு. என்னன்னா, நாம அவருடைய ரத்தத்தினால்தான் என்ன ஆகுறோம், பரிசுத்தம் ஆக்கப்பட்டுடுகிறோம், நீதிமான்களே ஆக்கப்பட்டுடுகிறோம். அந்த ஒரே ஒரு உறவு இருந்ததுனால்தான் நம்மள என்ன எடுக்கிறோம், இந்த அந்த ஐக்கியத்துக்குள்ள அங்க வந்துருக்கு, இந்த ஆசாரிய வகுப்பாராகக்கூடிய வாய்ப்புக்குள்ள நாம் அங்க வந்திருக்கோம் என்று அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இது குறிச்சு கொலோசேயர் 1வது அதிகாரம் 12-14 வசனங்கள்ல நாம் அங்க பாக்குறோம். பாருங்க, குமாரனாகிய அவருக்குள்ளு அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அங்க வந்திருக்கு. பாருங்க எப்படி நிழல்ல ஆரோனுடைய குமாரர்கள் என்ற அந்த ரத்த சம்பந்தமான உறவுதான் அந்த உடன் ஆசாரியர்களாக அவர்கள் மாற்றப்படுவதற்கு தகுதியாக இருந்துச்சோ, அதேதான் நிஜத்துல நாம் கூட கர்த்தர் இயேசுனுடைய திரு ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அந்த ஒரே உறவு தான் இன்னைக்கு இந்த ஒரு ஆசாரியத்துவத்துக்குள்ள நாம நிற்கிறதுக்கு காரணமா இருக்கு. சரி, அப்போ ரெண்டு விஷயம் பாக்குறோம். அதாவது அந்த ஏழு விஷயத்துல ஆரோன் ஆசாரியத்துவத்துக்குள்ள வராரு, அவருடைய குமாரர்கள் வராங்க. மோசேனுடைய கரங்கள்னால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா, அது எப்படி கர்த்தராக இயேசு முன் குறிக்கப்பட்டு அழைக்க, அதாவது பரிசுத்தராகவே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறதோ, அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவங்களாக அவருடைய சரீரமாகிய சபை அந்த உடன் ஆசாரிய வகுப்புள்ள வந்திருக்கிறது நிழலா இருக்கு. இப்ப அடுத்து என்ன பாக்குறோம்னா, அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குது, இவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது இவங்களை உடுத்திக் கொள்வதற்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, வஸ்திரங்களை அங்க கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த வஸ்திரங்கள் நம்ம பார்க்கும் போது, இது வசனத்துல நம்ம போய் படிக்கணும், ஆனா அதுக்கு டைம் ரொம்ப கம்மி, பரவாயில்ல வாசிங்க. பாருங்க ஏழாம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்க, இது ஒரு வஸ்திரம் ஆரோனுக்கு அங்க மோசே மூலம் கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரம். இது வந்து என்ன சொல்லலாம், சொல்லலாம்னா மகிமையின் வஸ்திரம். அதாவது ஒரு ஒரு ஆசாரியனுடைய அந்த மகிமையின் வஸ்திரம், அந்த மார்க்கவசம், அந்த 12 கற்கள், அதோடு இருக்கிற அத்தனையும். ஆனா உண்மையிலேயே இன்னொரு இடத்துல யாத்திராகமம் 28 அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, எப்படி பாருங்க, நான் இந்த விஷயம் நேரடியா சொல்லிடுறேன், அப்புறம் அதனுடைய அர்த்தம் மாத்திரம் நம்ம பார்க்கல, ஏன்னா ஒரு 7 காரியம் இருக்கனால நம்ம முடிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள், நீங்க கவனிச்சிடுங்க. இங்கே இந்த வஸ்திரங்கள் எப்படி கொடுத்திருந்தாருனா, தேவன் அங்க அவங்களுக்கு, அதாவது முதல்ல வந்துட்டு பிரதான ஆசாரியனுக்கு ரெண்டு வஸ்திரங்கள் கொடுத்திருக்கிறார். ஒன்னு வந்து என்னன்னா சணல் நூல் வஸ்திரம். அந்த சணல் நூல் வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, பிரதான ஆசாரியனுக்கு. அப்புறம் உடன் ஆசாரியர்களுக்கும் சணல் நூல் வஸ்திரங்கள் தரப்பட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிரதான ஆசாரியனுக்கு அந்த சணல் நூல் வஸ்திரம் இல்லாமல் இப்ப படிச்சோம் பாத்தீங்களா, இந்த மகிமையின் வஸ்திரம் வேற கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த சணல் நூல் வஸ்திரத்தை பிரதான ஆசாரியனும் சரி உடன் ஆசாரியர்களும் சரி எப்ப பயன்படுத்துவாங்கன்னா, அந்த பலியினுடைய காரியங்களை எல்லாம் அவர்கள் ஏறெடுத்து அதை எல்லாம் நிறைவேற்றுவாங்க பாத்தீங்களா, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள காலைன்னா காலையை கொண்டு வந்து பலியிட்டு அதனுடைய உடல் பாகங்கள் எடுத்து தகனிச்சு அதனுடைய அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் தெளிக்கிறது, இந்த வேலையில எல்லாம் ஈடுபடும் பொழுது இவர்கள் எதை தான் தரிப்பிக்கணும்னா அந்த சணல் நூல் அங்கேதான் தரிப்பிக்கும். ஆனா இந்த பலிகள் எல்லாம் முடிஞ்சிட்டு பிரதான ஆசாரியன்னு ஜனங்களை ஆசீர்வதிக்க வருவார் பாத்தீங்களா, ஆசீர்வதிக்க வரும்போது அவர் எந்த வஸ்திரம் போடணும்னா, இந்த பலியின் வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு என்ன போட்டுருந்த அவரு, இந்த மகிமையின் வஸ்திரம் போட்டுட்டு அவங்களை என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கும். இது எதுக்கு அடையாளமா இருக்குது, நம்ம பார்க்க போது நிஜமான ஆசாரியத்துவம் நமக்கு. நாம் இந்த பூமியில கர்த்தர் இயேசுவுக்கு கீழே சரீர அங்கங்களா இந்த பலியின் ஜீவியத்துல வந்து, இந்த பலியின் ஜீவியத்துல நம்ம அர்ப்பணிச்சு கொண்டு இருக்கும் போது, அந்த பலிகள் எல்லாம் ஏறெடுக்கும் பொழுது நம்ம என்ன தரிப்பிக்கப்படுறோம்னா, அந்த சணல் நூல் வஸ்திரம் எதை தரிப்பிக்கப்படுது நமக்கு, எதை குறிக்குது, நம்முடைய சணல் நூல் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். அதே சமயத்துல பாருங்க, இது ரெண்டா பாக்கணும். ஆக்சுவலா பிரதான ஆசாரியன் முதல்ல எடுப்போம், அவர் அந்த சணல் நூல் அங்கி தரிச்சு பலியெல்லாம் செலுத்துவது எதை குறிக்குதுன்னா, கர்த்தரேஸ் இந்த பூமியில அந்த நீதியின் நீதிமான்ற நிலைமையில இருந்து தன்னுடைய பலியின் ஜீவியத்தை நிறைவேற்றினதுக்கு அடையாளம். பின்பு அந்த பிரதான ஆசாரியன் மகிமையின் வஸ்திரம் போட்டு ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா, அவர் தம்முடைய ஓட்டத்தை முடிச்சு அவர் எங்க போயிடுறாரு, மறுச்சு உயிர் தெழுந்து மகிமைப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு போயிட்டா இருப்பாரு, அந்த நிலைமை அது குறிக்குது. ஏன்னா அந்த நிலையிலிருந்து தான் அவர் என்ன பண்ண போறார், உலக மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அதேதான் சபைக்கு கூட அங்க குறிக்குது. ஆனா என்ன விஷயம்னா, பிரதான ஆசாரியனுடைய அந்த நீதி என்று சொல்லும் பொழுது அது அவருடைய சொந்த நீதி, யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா உடன் ஆசாரியங்களை நம்ம இந்த பூமியில நம்முடைய பலிகளை ஏறெடுக்கும் போது நம்ம கூட நீதிமான்கள் பேர் வாங்குறோம், ஆனா நீதி நம்முடையதா இல்ல, அது யார் மூலம் வாங்கிட்டோம், இயேசுனுடைய ரத்தத்தின் மூலம் என்ன பண்ணிருக்கோம், வாங்கிட்ட நீதி. ஆனா அவருடைய நீதி வந்து எப்படிப்பட்ட நீதி, அவருடைய சொந்த நீதி. ஆனா சபையினுடைய நீதி எப்படிப்பட்ட நீதி? ஏன்னா நம்ம வந்து நீதிமான்களே இல்ல, நம்ம எல்லாம் யார் பாக்குறோம், பாவ சந்ததியிலிருந்து தான் அழைக்கப்பட்டுட்டோம். ஆனாலும் நீதிமான் நிலைமையில நின்று தான் பலிகள்லாம் ஏறெடுக்கிறோம். எப்படி கிடைச்சது இந்த நீதி அப்படின்னா, நம்ம யாருடைய ரத்தத்தினால கடவுப்பட்டு எடுக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அந்த வஸ்திரங்கள், சரிங்களா? அந்த வஸ்திரங்கள் அவள் தான் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் என்ன வருது, வஸ்திரங்களுக்கு அப்புறம் அபிஷேக தைலம். சகோதர சகோதரிகளே, சரி, அபிஷேக தைலம் அதை பத்தி நாம என்ன சொல்லணும்? வசனங்கள் நல்லா வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியுது. அதாவது பாருங்க, வசனம் எடுங்க, 10 வசனம் வாசிங்க. படிங்க. ஆமா பாருங்க, இப்போ வசனங்கள் நம்ம வாசிச்சோம்னா இந்த அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் உண்மையிலே யாருக்கு மாத்திரம் தான் நடக்குது? தலையில இருந்து நடக்குது, ஆரோனுக்கு மாத்திரம் தான் நடக்குது. ஆனா உடன் ஆசாரியர்களுக்கு அப்படி நடக்கிறது இல்ல. ஆனா இது தெரியும், அபிஷேக தைலம் இதுக்கு நிழல், நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். சோ இந்த நிழலான ஆசாரியத்துவம் ஏற்படுத்தும் போது இந்த அபிஷேக தைலமே பிரதான ஆசாரியின் தலையில தான் என்ன ஆகுது, அபிஷேகம் பண்ணப்படுது. ஆனா அந்த அபிஷேகத்துல யார் வந்து பங்கெடுக்கிறாங்கன்னா, அவரு உடன் ஆசாரியர்கள் பங்கெடுக்கிறாங்க, அவ்வளவுதான். சோ இது அருமையான நிழல். எதுக்குன்னா, நிஜமான ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்படும் போது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்மையிலே யார் மேலதான் வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலதான். ஆனா அவருடைய சரீரமாகிய சபையே அந்த அபிஷேகத்துல என்ன பண்றாங்க, பங்கு எடுக்கிறாங்க. மாறாங்க, என்ன நடக்கிறது இல்லைன்னா, ஒவ்வொரு அந்த சரீர அங்கமும் தனித்தனி என்ன பண்ணப்படுறது இல்ல, அபிஷேகம் பண்ணப்படுறது இல்ல. ஆனா அவங்களுக்கு நிச்சயமா என்ன இருக்கு, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு. இது எப்படி நிழல இருக்குன்னா, உடன் ஆசாரியர்களுக்கு எப்படி அந்த அபிஷேகம் நடக்குன்னு வாசிங்க, லேவிய ராகம் 8:30. பாருங்க, குமாரருடைய வஸ்திரங்கள் மேல தெளிக்கிறார் அபிஷேக தைலம். ஆனா எதோடதான் தெளிக்கிறாரு, அந்த அபிஷேகம் தைலம் எடுக்கிறாரு, அப்புறம் வேற என்ன எடுக்கிறாருன்னு சொல்றது, பலிபீடத்தின் அங்கிருந்து என்ன பண்றாரு, அந்த ரத்தம் கொஞ்சம் எடுக்கிறார். பாருங்க, கர்த்தர் இயேசுக்கு, அதாவது பிரதான ஆசாரியன் அந்த ஆரோனுக்கு சொல்லும் போது அவருக்கு சிரசின் மேலே எதை வச்சு அபிஷேகம் பண்ணிடுறார், அபிஷேக தைலத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிடுறார். எதுக்கு அருமையான நிழல்னா, கர்த்தர் இயேசு பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் வாங்கும்போது என்ன பண்ணிடுறார், முழுவதும் அளவில்லாமல் அபிஷேகம் அவருக்கு தரப்பட்டுடுது. ஆனா உடன் ஆசாரியர்களுக்கு வரும்பொழுது அப்படி பண்ணப்படுறது இல்ல, இந்த தைலம் என்ன ஆகப்படுது, தெளிக்கப்படுது. ஆனா எதோடு தெளிக்கப்படுது, அந்த பலியின் ரத்தத்தோட தெளிக்கப்படுது. அப்படின்னா சபைக்கு அபிஷேகம் இருக்கு, ஆனா அவங்க யாருடைய அபிஷேகத்துல தான் ஒரு பங்கு எடுக்கிறாங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்துல. ஆனா அந்த பங்கு கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னா கூட என்ன வரணும், அந்த ரத்தம். அப்படின்னா முதல்ல நாம அந்த ரத்தத்தினால என்ன ஆயிக்கணும், நீதிமான்களே ஆக்கப்பட்டது. கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டவங்களா இருக்கும் போது நமக்கு கர்த்தர் இயேசு எடுத்த அந்த அபிஷேகத்துல என்ன இருக்குது, ஒரு சின்ன பங்கு அங்க தேவன் அங்க கொடுக்கறாங்க. இது அபிஷேக தைலத்தினுடைய விஷயம். இப்ப கடைசி 3 தான் நான் நினைக்கிறேன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சகோதர சகோதரிகளே. அது என்னன்னா பாருங்க, இப்போ என்னென்னலாம் பார்த்தோம், ஆரோன் பார்த்தோம், ஆரோனுடைய குமாரர்கள் பார்த்தோம், அந்த வஸ்திரங்கள் பார்த்தோம், அப்புறம் அந்த அபிஷேக தைலம். நாசாரியத்துவம் ஏற்படுத்தப்படணும்னா இதெல்லாம் அவசியம். ஆரோன் இருக்கணும், அவருடைய குமாரர்கள் இருக்கணும், கர்த்தர் இயேசு தலை, சரீரமாகிய சபை இருக்கும். நெக்ஸ்ட், அவங்கள் இந்த பூமியில இருக்கிற ஒரு நிலை, மகிமை அடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நிலை வஸ்திரங்கள், அப்புறம் அவர்களே அங்க அபிஷேகம் பண்ணப்படுவதான தைலம், அந்த அபிஷேகம். இப்ப அதுக்கப்புறம் 5வது என்ன நம்ம பார்க்கிறோம்னா, பாவ நிவாரண பலிக்கான. இப்ப இது வாசிக்கலாம், இந்த காலை எப்படி பலி செலுத்தப்படுது, அதுல என்ன இருக்குதுன்னா, லேவி ராகம் 8:13 14 வசனம் வாசிங்க.
ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கி
பாயிண்ட் இங்க புரிஞ்சுக்கோ. இந்த பாவன் ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தி செய்வதற்கான அந்த பலி செலுத்துவதற்கான அந்த காலை யார் கொண்டு வரா? பாருங்க ஆரோனா 13 ஆரம்பிச்சோம்னா, பின்பு மோசே அங்க வந்து, பின்பு மோசே என்ன பண்றாராமா 14 பார்ட்ல, பாவ நிவாரண பலிக்கான காலையை கொண்டு வந்தான். சோ காலை யார் கொண்டு வரலனா, ஆரோன் கொண்டு வரல, அவருடைய குமாரர்கள் கொண்டு வரல. நிரல்ல காலை யாருக்கா கொண்டு வரா? மோசேதா கொண்டு வரா. மோசே இங்க யாருக்கு நிழல்? பிதாவாகிய தேவன். பாருங்க இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக நிழல்ல பார்க்கும் போது என்ன கொண்டு வரப்படுது? ஒரு காலை கொண்டு வரும். காலை வந்து எதுக்கு அடையாளம்? நிழல். நிறைய டேபர்நாக்கள் பார்த்திருக்கீங்கல்ல, காலை வந்து எதுக்கு நிழல்? இயேசு கிறிஸ்துவுக்குங்கிறது ஓகே, ஆனா அது ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு காலை சொல்லணும்? காலை ஒரு பாயிண்ட் இருக்கும், பலமானது ஓகே, பரிபூர்ண மாம்சீகம் இல்லைங்களா, பரிபூர்ண மாம்சம். அந்த பரிபூர்ண மாம்சம் தான் யார் பெற்றிருந்தா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் காலை யார கிடைக்குது பாக்குறோம்? கர்த்தராகிய இயேசு. பாருங்க நியாயமா இந்த மனுக்குலத்தினுடைய பாவம் நீக்கப்படணும்னா, ஆதாமினுடைய பரிபூர்ண மாம்சத்துக்கு நிகரான இன்னொரு பரிபூர்ண மாம்சம் தான் தேவை. ஆனா அந்த மாம்சம் யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. பட் நீதியில பார்த்தா ஆதாமினுடைய பரிபூர்ண மாம்சத்துக்கு என்ன வரணும்? சமமான இன்னொரு பரிபூர்ண மாம்சம். இந்த பரிபூர்ண மாம்சமே யார் தான் ஏற்படுத்தினாங்க? ஆரோன் ஏற்படுத்தல. அப்படின்னா ஆரோன் யார குறிக்குது? கர்த்தராகிய இயேசு. இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மாம்சமா மாம்சம் எடுத்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்துட்டாரு? பிதா கிட்ட வார்த்தையாக இருந்தார். இந்த வார்த்தை கொண்டு வந்தாரா? வார்த்தை ஏற்படுத்தினாரா பரிபூர்ண சரீரம்? இல்ல. ஆனா பரிபூர்ண சரீரமா வந்தது அவர் தான். ஆனா அவர் என்ன பண்ணலாது கொண்டு, அது வந்து அவர் ஏற்படுத்தல. அதை யார் தான் ஏற்படுத்தினா? பிதாவாகி தேவன் இல்லைங்களா? பிதாவாகி தேவன் தான் என்ன பண்ணாங்க? சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த லோகோஸா இருந்துட்ட கருத்தர் இயேசுவ அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பரிபூர்ண மனுஷனை மாத்தி யாருடைய கர்ப்பத்துல வச்சுட்டாங்க? ஆமா, மரியாளுடைய கர்ப்பத்துல அங்க வச்சு. ஏன்னா வசனம் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர்ல 10:5. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி. கர்த்தர் இயேசு சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, தேவன் கர்த்தர் இயேசுக்கு இந்த பூமியில ஒரு விசேஷமான சரீரம் என்ன பண்ணிருக்கிறார்? தேவன் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆயத்தம் பண்ணாங்க. என்ன மாதிரி சரீரம்? பரிபூர்ணமான சரீரம். அதனாலதான் நிழல்ல அந்த காலைய யார்தோ கொண்டு வரா? மோசே கொண்டு வரா. யார் கொண்டு வரதில்ல? ஆரோன் கொண்டு வரதில்ல, அவருடைய குமாரர். பாருங்க அதே மாதிரி கர்த்தர் இயேசுவின் பரிபூர்ண மாம்சம் கொண்டு வரப்பட்டதுல சபைக்கு கூட என்ன இல்லை, இந்த பங்குமே அங்க இல்லை. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சபைக்கு பரிபூர்ண சரீரம் தேவனே கொடுக்கல. ஆனா யாருக்கு கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா சபைக்கு என்ன பண்ணல? கொடுக்கல. ஆனா சபைக்கு என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்தாங்கன்னா, கர்த்தர் இயேசுவினுடைய சரீரத்துல சில அங்கங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு அங்க தந்தார். நமக்கு தெரிஞ்சதான் விஷயம் இல்லைங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், காலை தான் இப்ப நம்ம மெடிடேட் பண்றோம். ஏன்னா பாவம் நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த காலை தான் பலி கொடுக்கப்படணும். சோ காலை எப்படி கொடுக்கப்படுச்சுன்னா, மோசே கொண்டு வந்தார். அப்படின்னா பிதாவாகிய தேவன் தான் கர்த்தர் இயேசுவுக்கு பரிபூர்ண சரீரம் கொடுத்து இந்த பூமியில ஆதாமுக்கு நிகரான பலியாகவரை அங்க கொண்டு வந்தாரு. ஆனா சபைக்கு தேவன் ஏதாவது கொடுத்தாரா? பரிபூர்ண சரீரமே கொடுக்கல. ஆனா சபைக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தார்னா, கர்த்தர் இயேசுவினுடைய சரீரத்துல அங்கமாகும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த அங்கமாக இருக்க அவங்க என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்படணும். கழுவப்பட்டு அந்த ஒரு உடன்படிக்கை செய்யணும் தேவன் கிட்ட. செய்யும் பொழுது சபை என்ன ஆயிடுறாங்க? கர்த்தர் இயேசுவின் சரீரத்துல அங்கமாறாங்க. அப்படி அங்கமாகறதின் மூலம் சபைக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளுக்குள்ள என்ன பண்றாங்க? ஒரு பாடுகள் அங்க பெற்றுக் கொள்றாங்க, பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவருடைய பலியில தங்களுடைய பலியை ஏறெடுக்க. இதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் இல்லைங்களா, கிறிஸ்துவின் சரீரத்துல குறைவானதை நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய மாம்சத்துல நான் நிறைவேற்ற போகிறேன் பாத்தீங்களா. சரிங்களா, அது மாத்திரம் இல்ல, அப்படி ஏத்திட்டு சபை என்ன பண்றாங்களா, கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த பலியின் ஜீவிதத்துல அங்க இணைறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த ஆசாரியத்துவத்துல நாம இடம்பெறணும்னா எப்படித்தான் இடம்பெற முடியும்னா, கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்துல ஒரு அங்கமாக இருந்து அவருடைய பாடுகள் அவருடைய பலியில நம்ம என்ன பண்ணணும், பங்கு பெறணும். அப்படி பெற்றா மாத்திரமே இந்த ஆசாரியத்துவத்துக்குள்ள நமக்கு அங்க வாய்ப்பு இருக்கும். அதுதான் அந்த காலை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை வாசிங்க, அது பின்னாடி அப்படியே பாத்தீங்களா. அந்த காலை பலியிடப்படுவதற்கு முன்னாடி யார் யார் அதன் தலையில கை வைக்கிறாங்க, ஆரோனும் குமாரரும். ஆரோன் கர்த்தராக இயேசுக்கு நிழல், குமாரர் சரீரமாகிய சபைக்கு நிழல். ரெண்டு பேர் கைகளும் அதன் மேல வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காலை என்ன பண்றாங்க, கொண்டு போய் பலி இடுறாங்க. அப்படின்னா ரெண்டு பேரும் கை வச்சதுக்கு அப்புறம் அந்த காலைக்கு சம்பவிக்கிற அத்தனை விஷயமும் எதுக்கு நிழலா இருக்குன்னா, கர்த்தர் இயேசுவுக்கும் சரீரமாகிய சபைக்கும் இந்த பலியின் ஜீவிதத்துல சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு நிழல். காலை அடிக்கப்பட்டுச்சுன்னா கர்த்தர் இயேசு அடிக்கப்படணும் பாடுபட்டு அவருடைய சரீரமாகிய சபை கூட என்ன பண்றாங்க, பாடுபட்டு தங்கள் ஜீவனை வழியாக அங்க அர்ப்பணிக்கிறாங்க. காலைக்கு பின்னா காலைக்கு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் கர்த்தர் இயேசு அவருடைய சரீரமாகிய சபை இந்த ஆசாரியத்துவத்துல ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிற விஷயத்துல தங்களுடைய பலிகளை அங்க நிழலாக அங்க காண்பிக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுதான் அந்த காலை அங்க பலியிடப்படுவதனுடைய அந்த காரியம். ரொம்ப சிம்பிள். ஆனா நீங்க ஒன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். என்ன தெரியுங்களா, நம்ம பேசிக்ல ஒரு சப்ஜெக்ட் பார்த்திருப்போம், பாவ நிவாரண நாளின் பலிகள். அங்க கூட என்னதான் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு காலை ஒரு ஆட்டுக்கடா. ஆனா ஒரு ஆடுக்கு எத்தனை ஆடு கொண்டு வரப்பட்டுச்சு, ரெண்டு ஆடு கொண்டு வந்துச்சு. ஒன்னு கர்த்தருடைய ஆடு ஆயிடுது, இன்னொன்னு என்ன ஆயிடுது. ஆனா அதே அதுதான் இங்க பேசுறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க, அது வேற. அது பாவ நிவாரண நாள்ல கொடுக்கப்பட்ட பலி. இது எப்ப கொடுக்கப்படுற பலினா, ஆசாரியத்துவம் என்ன பிரதிஷ்டை பண்ணப்படும் போது கொடுக்கப்படுகிற பலி. சோ அதுல முதல்ல காலை கண்டிப்பா இது யார் யாரை குறிக்கிட்டு பாக்குறோம், கர்த்தராகிய இயேசு அவருடைய அவருடைய பாடுகள்ல பங்கு பெறுகிற சபை, ரெண்டு பேருடைய பலி அங்க குறிக்குது. இப்போ நெக்ஸ்ட் காலைக்கு அப்புறம் என்ன கொடுக்கப்பட்டுச்சு பாக்குறோம், இரண்டு ஆட்டுக்கடாக்கள். இது வசனம் 18 இருந்து வாசிங்க. பாருங்க, சர்வாங்க தகன பலிக்கென்று ஆட்டுக்கடாவை, ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வராரு. அதன் மேல ஆரோனும் அவருடைய குமாரரும் கைகள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். இந்த விஷயம் எது அடையாளமா இருக்கு, அந்த ஆட்டுக்கடா சர்வாங்க தகன பலிக்காக ஆரோன் அவருடைய குமாரர்கள் தலை மேல கை வச்சு பலியிடப்பட்டு. என்ன ஒரு வசனம் வார்த்தை முக்கியம்னா, 20 வசனத்துல 21 வசனத்துல குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவின பின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக முழுவதும் அது கொடுக்கப்பட்டுச்சு, அதை முழுவதும் தகனிக்கப்பட்டுச்சு. இதுதான் மெயின். இந்த ஆட்டுக்கடா கூட எதைத்தான் குறிக்குதுன்னா, ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி இந்த காலை எதை குறிச்சுது, கர்த்தர் இயேசு மற்றும் சரீரமாகிய சபையினுடைய பலிகளை குறிச்சது இல்லைங்களா, அவங்களுடைய பலிகளையே தான் எதுவும் கூட குறிக்குது, இந்த ஆட்டுக்கடாவும் குறிக்குது. அதாவது கர்த்தர் இயேசு அவருடைய சரீரமாகி சபையினுடைய பலி. ஆனா எந்த வித எந்த கோணத்துல இதை புரிஞ்சுக்கணும்னா, பாருங்க, கர்த்தர் இயேசு பலி கொடுக்கிறார், அவரோடு கூட சபை குறைவானதை பலியாக கொடுக்கறாங்க. இது தேவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்னா, ரெண்டையும் ஒன்றாக முழுவதுமா என்ன பண்ணிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் இந்த இடத்துல கர்த்தர் இயேசுவும் சபையும் கொடுக்கிற அந்த பலி முழுவதுமா ஒன்னா பார்த்து ஒரே பலியா பார்த்து என்ன பண்றாரு, அங்க ஏற்றுக்கொள்ளப்படுறது முழுசும் ஏற்றுக்கொள்கிறது தான் இந்த ஆட்டின் விஷயத்துல கொடுக்கப்படுது. இந்த ஆடும் கூட கர்த்தர் இயேசு சபையினுடைய பலியை தான் குறிக்குது. ஆனா அந்த பலியை தேவன் எப்படி அங்கீகரிக்கிறார் அப்படின்னா, இந்த ஆடு எப்படி கொடுக்கப்படுதாமா, முழுவதும் கொடுக்கப்படுதுங்க பொழுது முழுவதுமா தேவன் அதைய ஏற்றுக்கொள்கிறார். அந்த விஷயம் மாத்திரம் தான் இந்த நிழல்ல அங்க இருக்கு. இப்போ அடுத்த ஒரு இன்னொரு ஆடு இருக்கு, ரெண்டு ஆடு கொண்டு வரப்படுது. இன்னொரு ஆடு வசனம் வாசிங்க, வசனங்கள் 23ல் போதும் சார். இதுதான் அந்த ரெண்டாவது ஆடு. இதுக்கு வந்து என்ன பேர் சொல்றாருன்னா, பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான், அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரும் தங்கள் கைகளை வைத்தார்கள், பின்பு அது கொல்லப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, முதல்ல என்ன கொல்லப்பட்டுச்சு, முதல்ல காளை, அடுத்து மாமா, ஏன்னா தகன பலிக்க சர்வாங்க தகன பலிக்கான ஆடு, இப்போ பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கான ஆடு. சோ காலை பலி கூட இயேசு சபையினுடைய பலியை குறிக்குது. அந்த சர்வாங்க தகன பலி ஆடு கூட இயேசு சபையினுடைய பலி முழுவதுமாக அங்கீகரிக்கப்படுவதை குறிச்சு. இப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா பாருங்க சகோதரர், சொல்றதில்ல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, காலைய பலியிட்ட போது அதனுடைய ரத்தம் எடுத்து ஆரோன் என்ன பண்ணாருன்னா, மோசே என்ன பண்ணாருன்னா, பலிபீடத்தின் கொம்புகள் மேல தடவிட்டு பலிபீடத்துல கீழே ஊத்துறாரு. அடுத்து சர்வாங்க தகன பலிக்கான ஆடு பலியிடப்பட்ட போது அதனுடைய ரத்தம் எடுத்து கூட அந்த பலிபீடத்துக்கு கீழே ஊத்துறாரு. ஆனா இந்த பிரதிஷ்டைக்கான ஆடை பலியிடும் போது அதனுடைய ரத்தம் எடுத்து என்ன பண்றாரு, என்ன பண்றாருன்னா, பலிபீடத்தின் கொம்புகள்லையும் தடவுறது இல்ல, பலிபீடத்துக்கு கீழேயும் ஊத்துறது இல்ல, என்ன பண்றாராமா, ஆரோனுடைய வலது காது, வலது கை பெருவிரல், வலது கால் பெருவிரல் தடவுறாரு. அதே மாதிரி குமாரரையும் கூப்பிடுறாரு, குமாரனுடைய வலது காது, வலது கை பெருவிரல், வலது கால் பெருவிரல் தடவுறாரு. அப்படின்னா இங்க ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, தனித்தனியா அந்த ஆசாரியத்துவத்துல இருக்கிறவங்களை தனித்தனியா கூப்பிட்டு, ஆரோனை கூப்பிட்டு காது கை கால், அந்த நாலு பசங்க நாலு பசங்களை கூப்பிட்டு காது கை கால் தனித்தனியா அந்த ரத்தம் தெளிக்கிறார். இது எது குறிக்குதுன்னா, மறுபடியும் இது இயேசு கிறிஸ்து மற்றும் சரீரமாகிய சபையினுடைய பலிகள் சம்பந்தம் தான். ஆனா இங்க என்ன பேசப்பட்டிருக்குன்னா, அந்த பலிகளை எப்படி நிறைவேற்றப்படணும்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பலிகளை தனித்தனியா பலிபீடத்துல என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நிறைவேற்ற வேண்டியிருக்கு. பாருங்க, அந்த காதுல தெளிக்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய அந்த கேட்கக்கூடிய காதுகள் இந்த ஆசாரியத்துவத்துல நம்ம ஏற்படுத்தப்படுவதற்காக முழுவதும் தேவனுக்காக என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். நம்முடைய அந்த கை பெருவரன்னு சொல்லும் போது எதை குறிக்குது, கைகள் எதை குறிக்கும், பைபிள்ல கிரியைகள், நம்முடைய கிரியைகள் ஆசாரியத்துவத்துல நாம ஏற்படுத்தப்படுவதற்காக முழுவதும் என்ன பண்ணணும், தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் அந்த அந்த கால் எதை குறிக்குதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் முழுவதும் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும், தேவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா ஆசாரியர்களா தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஆசாரியர்களை ஏற்படுத்தப்பட்டுடுவோம் கர்த்தராக இயேசுக்கு கீழே. ஆனா அது ஏற்படுத்தப்படணும்னா ஒவ்வொருத்தரும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அதுதான் தனித்தனியா அவங்களை கூப்பிட்டு அந்த ரத்தத்தை காதுகள்ல கையில அந்த காலில அங்க போடுறது அங்க சொல்லப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, இப்படி ஏறெடுக்கப்பட்டுட்டு அந்த ஆட்டினுடைய அந்த வசனவாசி 25ல் பாரு, இது என்னன்னா, இப்போ இப்ப அந்த ஆடு வந்து தகனிக்கப்படணும். ஆனா எப்படி தகனிக்கப்படணும்னா, அந்த என்ன எல்லாம் எடுக்கிறாங்கன்னா பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது அதனுடைய கல்லீரல், அதனுடைய கிட்னிஸ், அப்புறம் அதனுடைய குடல்கள் எல்லாம் என்ன பண்ணணும், எடுத்து தகனிக்கணும். சோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஒருத்தருடைய உடல்ல இருக்கிற முக்கியமான பாகங்கள் இல்லைங்களா. இப்போ நம்ம நம்ம உடம்புல முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ் என்னதான் சொல்லுவோம், நெஞ்சு, இருதயம், அந்த கல்லீரல், அந்த கிட்னி, அந்த குடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொருட்களை வைக்கணும் இல்லைங்களா. இது எது கிடையாதுன்னா, சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனித்தனி உடன்படிக்கையை நாம நிறைவேற்றுவதில் நாம எதைத்தான் தேவனுக்கு கொடுக்கணும்னா, நம்ம கிட்ட தேவன் விசேஷமா தந்திருக்கிற தாளந்துகள், ஆசீர்வாதம் இல்லைங்க, புரியுதுங்க. சரீரத்திலே முக்கியமான உடல் உறுப்புகள் அங்க தகனிக்கிறது எது கிடையாளமா இருக்குன்னா, நம்ம கிட்ட விசேஷமா தேவன் என்னெல்லாம் தந்திருக்கிறார், அந்த விசேஷத்தவைகளை என்ன பண்ணும் தேவனுக்காக நம்ம அங்க பலியில அங்க அர்ப்பணிக்கணும், புரியுதுங்களா. நமக்கு இந்த ஐந்து தாளந்துகள்லாம் தெரியும் நல்லா, அதுல ஏதாவது விஷயங்களை நமக்கு தேவன் விசேஷமா கொடுத்திருப்பாரு. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சரீரத்தை நம்ம பெற்றிருக்கலாம் தேவன் கிட்ட, அந்த ஆரோக்கியம் முழுவதும் யாருக்கு தரணும், தேவ சித்தம் செய்யறதுக்கு அங்க தரணும். ஒருவேளை ரொம்ப ஞானவான்களா நம்ம பிறந்திருப்போம் அப்படின்னா, கொஞ்சம் நல்ல புத்தி வச்சு தேவன் நம்மள கொண்டு வந்திருப்பார் பூமிக்கு, அதை நல்ல ஒரு படிப்பு கூட கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த 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 விசேஷத்ததை முழுவதும் எதை கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும். அப்படின்னா அதை வந்துட்டு நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்கு முழு படிப்பு ஞானத்தை எல்லாம் செலவிட்டுட்டு ஏதோ ஒரு வாரத்துல மூணு முறை வந்துட்டு போறதுக்கு அந்த நேரத்தை மாத்திரம் என்ன பண்ணிட்டு கூடாது, கொடுத்திருந்தா பார்த்தா நம்ம கிட்ட என்ன நல்லா விசேஷமா இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணும், தேவனுக்காக அங்க அர்ப்பணிக்கணும். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்க என்னன்னா, இந்த முக்கியமான உடல் உறுப்புகள் சும்மா வைக்கல, வேற ஒன்னோட சேர்த்து வைக்குது. அங்க என்ன வைக்க வச்சிருக்க, வேற என்ன இருக்குது வசனத்துல, என்னென்ன சொல்லிருக்கிறார் படிங்க அந்த லிஸ்ட் முதல்ல. கொழுப்பையும், அப்புறம் கல்லீரல் மேல இருந்த கொழுப்பு, கிட்னி மேல இருந்த கொழுப்பு, குடல்ல இருந்த கொழுப்பு, இந்த கொழுப்போட என்ன பண்ணணும், அங்க வைக்கணும். பாருங்க, இப்ப கொழுப்பு, கொழுப்புனா என்ன, கொழுப்பு தான் இல்லைங்களா. ஆமா, கொழுப்புனா நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா நமக்கு எல்லாம் இருக்கும் பாருங்க, அங்க அங்க போய் செட்டில் ஆயிருக்கும். தேவன் ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட் தான் வச்சுட்டான், இந்த முக்கியமான உடல் உறுப்புகளை சுத்தி என்ன இருக்கு எப்பொழுதுமே கொழுப்பு இருக்கும், நல்லா ஷாக் அப்சர்வர் மாதிரி. அதாவது கிட்னி சுத்தி நிறைய கொழுப்பு வச்சிருப்பாரு, அப்படித்தான் இருக்கும். ஏன்னா எந்த எந்த மாதிரி விழுந்தாலும் எங்க போய் மோதினாலும் நேரடியா அந்த உடல் உறுப்புக்கு என்ன ஆகாது, பாதிப்பு வராது, ஸ்பாஞ்ச் மாதிரி இந்த கொழுப்பு வாங்கும். ஆனா இந்த கொழுப்பு ரொம்ப எசென்சியல். இப்ப இந்த கொழுப்பு நியாயமா, கொழுப்போட தகனிக்கும் போது நிறைய எரியுமா கம்மியா எரியுமா, ஏன்னா கொழுப்பு வந்து என்ன மாதிரி செயல்படும், கிட்டத்தட்ட என்ன மாதிரி செயல்படும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பலி உடல் உறுப்புகளை தகனிக்கும் போது நிறைய கொழுப்பு இருந்துச்சுன்னா எப்படி எரியும், நிறைய எரியும். நிறைய எரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்குமா, சீக்கிரமா எரிஞ்சு முடிஞ்சிடுமா, நிறைய கொழுப்பு அப்போ நிறைய எரி, தீ நிறைய வரும். நிறைய தீ வந்துச்சுன்னா சீக்கிரத்திலே அது எரிஞ்சு முடிஞ்சிருமா, இல்ல ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டே இருக்குமா. நான் கேக்குறது இந்த உடல் உறுப்புகள் என்ன ஆயிடும், சீக்கிரத்திலேயே எரிஞ்சு முடிஞ்சு, புரியுதுங்களா நான் சொல்றது. ஆமா, ஒருவேளை கம்மி கொழுப்போட இந்த உடல் உறுப்புகளை வைக்கிறீங்கன்னா எரியும், கொஞ்சமா தான் எரியும். கொஞ்சமா எரியதுனால உடல் உறுப்புகள் எவ்வளவு நேரம் ஆகும் தகனிக்கப்படுவதற்கு, ரொம்ப நேரம் ஆகும். சில அருமையான பாயிண்ட், இது எது குறிக்குதுன்னா, நம்முடைய தனிப்பட்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய விலையேறப்பட்ட தாளந்துகளை தேவனுக்காக பலிபீடத்துல வைக்கணும். கண்டிப்பா வைக்கும் போதே சும்மா வைக்காதீங்க, அது எதோட வைக்கணும்னா கொழுப்போட வைக்கணும். கொழுப்பு எது குறிக்குதுன்னா, தேவன் பேர்ல நாம வச்சிருக்கிற அன்பு, இந்த அன்புல இந்த பலி நாம ஏறெடுக்கணும். என்ன பியூட்டினா, எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தீ அதிகமா இருந்து சீக்கிரத்துல அந்த பலி தகனிக்கப்பட்டுடும். எந்த அளவுக்கு தேவன் மேல நாம் அன்பு உள்ளவங்களா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தாளந்துகளை ரொம்ப சீக்கிரத்துல என்ன பண்ணிடுவோம் நாம் இந்த பூமியில ஏறி எடுத்துடுவோம், ரொம்ப சீக்கிரத்துல ஏறி எடுத்துடுவோம். இந்த பாயிண்ட் சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரசல் ரீப்ரின்ஸ்ல ஒரு இடத்துல சொல்லும் போது அருமையா சொல்லுவார், என்ன தெரியுங்களா, ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு வேலை அவர் சாதாரண உலக மனுஷனா வாழ்ந்தா 80 வயசு வரைக்கும் வாழ்வார்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஆரோக்கியம் உள்ள ஒரு மனுஷன். ஆனா அவரு இந்த ஒரு பரம அழைப்புக்குள்ள வந்து பலியின் ஜீவியத்துல உத்தமமான இருதயத்தோடு தன்னுடைய எல்லாவற்றையும் தேவன் மேல வச்சிருக்கிற அன்பினால பலியாக அர்ப்பணிச்சு வாழ்ந்தார்னா 20 வருஷத்தை மைனஸ் பண்ணுங்க சொல்றாரு. அவர் எந்த வயசுல செத்துடுவாரு அப்படின்னு என்ன அர்த்தம், ஏன் 20 வயசுல சாவுறாங்க, சபையை பத்தி இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது சபையினுடைய ஒரு பெரிய குவாலிட்டி என்னவாமா, தேவனுடைய வேலை செய்யறத நிறுத்திட்டு சும்மா இருக்க அவங்களுக்கு தெரியாது. தேவனுடைய வேலைய செய்யறதுல இருந்து ஓய்வெடுப்பதுன்னா அவங்களுக்கு தெரியாது, அப்படின்னு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய உடன்படிக்கைய ஏதாவது ஒரு வகையில நிறைவேற்றிட்டே இருப்பாங்க. அன்சீசிங் ஒர்க் அப்படின்னா நிறுத்த மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான கல்வி ரசலுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு எத்தனையோ பிரதேசம் எடுத்திருப்பாங்க உங்களுக்கு இல்லைங்களா. 64 வயசுல அவர் மறிக்கிறாருன்னா மறிக்கும் போது அவருடைய கண்ணெல்லாம் கிட்டத்தட்ட 60-70% குருடு, அவருடைய தொண்டை எல்லாம் என்ன எடுக்குது உள்ள அப்படியே கிழிஞ்சு போயிருந்திருக்குதுங்க. 30 வருஷமா அவர் பேஷண்ட், கடைசி 30 வருஷம் அவருடைய வாழ்க்கையில அவர் பேஷண்ட், டேப்லெட்ஸ் எடுத்துட்டே அவ்வளவு டிராவல் அவ்வளவு ஊழியம், கடைசி மறிக்கும் போது கூட எங்கிருந்து எங்கதான் போயிட்டு இருக்காரு, ஒரு மீட்டிங் முடிஞ்சு இன்னொரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கும் போது தான் அவருடைய ஜீவன் வந்து அங்க பிரியுது. சோ ஒரு பரிசுத்தமானுடைய வாழ்க்கையை சகோதர சகோதரிகளே அப்படி உண்மையிலே ஒரு பரிசுத்தமான அந்த பாதையில சரியா போயிட்டு இருக்கிறாருன்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் அழகாலாம் கூட இருக்க மாட்டார், என்ன ஆயிடுவாரு, கொஞ்சம் கருப்பாயிடுவாரு, கொஞ்சம் டயர்ட் ஆவாரு, என்ன ஆயிருக்கும் ஒரு வருஷத்துல நிறைய பலி ஆயிருப்பாரு. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அப்படியே இன்னும் பலி ஆயிருக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையில. உண்மையான பரிசுத்தவான்கள் வாழ்க்கை அப்படி இருக்கும், எவ்வளவு விசேஷம் பாருங்க. அதுதான் அந்த பலிபீடத்தின் மீது அந்த முக்கியமான உடல் உறுப்புகளை கொழுப்புகளோடு அங்க வைக்கிறது. இன்னைக்கு நீங்க நானெல்லாம் நல்லா அங்க யோசிக்கணும், ட்ரூத்துக்கு வரும்போது நல்லா ஒல்லியா தான் இருந்தோம், வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொழுப்பு போட்டு எடுக்குது, வைக்க வேண்டிய கொழுப்புல என்ன இருக்கு அங்க போட்டுட்டு ரொம்ப ஆரோக்கியமா தான் அங்க இருக்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே இது பர்சனல் கான்சன்ட்ரேஷனுக்காக சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி மைண்ட்ல இருக்கணும் பரிசுத்தவான்கள். ஆனா இதுக்கு விரோதமா சிலர் பேசுவாங்க, நம்ம வந்து நமக்கு அந்த வைராகியம் எல்லாம் இருக்குங்க பாருங்க. இப்போ நம்ம கூட என்ன பண்ணிருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணினதுக்கு வரைக்கும் பாருங்க அம்மா எல்லாம் பாருங்க இந்த வயசுல கையில நோட்டு வச்சுட்டு பேனாலாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லா வயசெல்லாம் படிக்கிற வயசெல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கிறோம், நோட் புக்கோட வந்து வாரம் 2 நாள் 3 நாள் உட்காரோம். இதுவே எதை குறிக்குது, இதே உலகத்துல இருந்து இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்கோமா இருக்கும். நம்மளும் உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம், கர்த்தர் இயேசுவின் சரீரத்துக்குள்ள அங்கமா இருக்கிறோம், அவருடைய பாடுகள்ல ஒரு பாடு பங்கெடுக்க என்ன பண்ணிருக்கிறோம், முயற்சிகள் எடுத்துட்டு இன்னைக்கு நம்மள போல இருக்கிற மனுஷங்க என்னெல்லாம் செய்ய மாட்டாங்க அதில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், முடிஞ்சல்லது செய்யறோம், அது கரெக்ட், வெரி குட், கரெக்ட். நாளுக்கு நாள் இது இன்னும் என்ன தான் ஆகணும், இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் அதிகரிக்கணும் போகணும், அது ஃபுல் எஃபர்ட்ல அது போகணும், ஃபுல் எஃபர்ட், முழு முயற்சியில முழு பிரயாசத்துக்குள்ள அங்க போகணும். அதாவது என்னன்னா ஒரு ஒரு உச்சகட்டத்துக்கு போகும், அந்த உச்சகட்டத்துக்கு போறது தப்பே இல்லை, போகணும் கண்டிப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, பலியின் ஜீவியம்னே நம்ம பிரதேசே சொல்லுவாங்க, நீங்க வாழ்க்கையில ஒரு விசேஷமான முடிவு எடுக்கிறீங்க, ஒரு முக்கியமான தியாகம் பண்றீங்க, 5000 தேவனுக்காக பிரயாசங்கள் எடுக்கிறீங்க, தூக்கத்தை விட்டுட்டு சாப்பாடை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு போகிறீங்க வரீங்க, மற்ற பிரதேச இதை செய்ய ஒரு இதை பார்க்கும் போது இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல சொல்லுவாங்க. போனோம் அப்படித்தான் இருக்கணும், எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமா செய்ய முடியுமோ செய்யுங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா, அதுதான் சபையினுடைய குவாலிட்டி. பிரதர் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது சபை யார் எப்படிப்பட்டவங்கன்னா ஆர்டினரி பீப்புள் கிடையாது. அப்படின்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல, சாதாரண மனுஷங்க கிடையாது அவங்க, எக்ஸ்ட்ராஆர்டினரி பீப்புள். அவங்க யாருன்னா சாதாரண மனுஷங்களிருந்து முற்றிலும் மாறுபட்டு அசாதாரணமான வாழ்க்கை வாழ்றவங்க பரிசுத்தவான்கள். செக் பண்ணுங்க, முதல் பரிசுத்தவான் நம்ம ரட்சகர் கர்த்தர் இயேசு என்ன மாதிரி வாழ்க்கை, 3.5 வருஷத்துல பலி ஆயிடுச்சு. அவர் என்ன மாதிரி அப்ப அவர் கொடுத்துருக்கணும், 3.5 வருஷத்துல பலி ஆயிடுச்சு, என்ன மாதிரி கொடுத்துருக்கணும், எவ்வளவு வேகமா கொடுத்துருக்கணும், எவ்வளவு முழு மனசோட கொடுத்துருக்கணும். அப்போ சொல்லுடைய வாழ்க்கையெல்லாம் பாரு, எப்படி கொடுத்துருக்கணும் அவங்கெல்லாம். அவங்கெல்லாம் நம்மள விட 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அப்படின்னா எவ்வளவு ஹெல்த் இருந்திருக்கும் அவங்களுக்கு, எல்லாம் எவ்வளவு சக்தி இருந்திருக்கும், எல்லாம் நல்லா பக்காவான காலத்துல இருந்திருக்காங்க. எல்லாம் வாழ்ந்துருக்கணும், 100 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்துருக்கணும். ஆனா எல்லாம் என்ன இருக்கிறாங்க, சின்ன சின்ன வயசுலயே முழு பலியா எடுக்கிறாங்க. சாதனமா இருக்கணும், அப்படி இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப பியூட்டி இந்த நிழல் என்ன சொல்லிருக்குன்னா, இந்த ஆட்சியினுடைய இந்த உடல் உறுப்புகள் இப்படியாக பலியிடுவதற்கு முன்பு என்ன பண்ணணும், அம்மா வசன வாசிங்க 28:6 இதுதான் மெயின். என்னன்னா, இந்த உடல் உறுப்புகளை எடுத்துட்டு தகன பலிக்கு வைக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணணுமாமா, அந்த அப்ப கூடையிலிருந்து என்ன எடுக்கணும், ஒரு புளிப்பில்லாத அதிரசம், அப்புறம் எண்ணெயில் இடப்பட்ட அதிரசம், அப்புறம் ஒரு அடை, புளிப்பில்லாத அடை, மூன்றை எடுத்து என்ன பண்ணணுமாமா, இந்த உடல் உறுப்புகளோட யாருடைய உள்ளங்கையில வைக்கிறார் மோசே, ஆரோன் அவர் குமாரோடைய கரங்கள்ல வைக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்சியினுடைய உடல் உறுப்புகளை இந்த அப்பங்கள் அடைகள் அதிரசங்களோட ஆரோன் அவர் குமார கையில புடிச்சிட்டு என்ன பண்ணுமா, கர்த்தருடைய சன்னிதிக்கு முன்பாக அசைவாட்டம். இது எது குறிக்குது, இது அசைவாட்டம். அப்படின்னா இந்த வலி ஏர் எடுக்கிறது ஆரம்பிச்சிட்டோமோ அதே வேகத்தில் அங்க ஆட்டப்பட்டுட்டே இருக்குது. அப்படின்னா அவர்கள் இந்த பலி செலுத்துவதுல கொஞ்சம் கூட என்ன ஆகுறது இல்ல, தாமதம் ஆகுறது இல்ல, இடையில கேப் எல்லாம் விடுறது இல்ல. நம்ம லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பிரதர்ஸ் லைஃப் டிஃபரெண்டா இருக்கும், ஆனா ரொம்ப யோசிக்கணும். அவங்க எல்லாம் ஒரு 2 வருஷம் நல்லா வைராக்கியமா இருந்துட்டு 3-4 வருஷம் காணாவே போயிட்டு அப்புறம் என்ன ஆகும், முழு வைராகியத்தோட வந்து நின்றுட்டு மறுபடியும் உன்ன காட்டுல என்ன பண்ணுவாங்க, வைராகியமா போயிட்டு அப்புறம் மறுபடியும் இல்லாட்டி ஒரு 4 மாசத்துக்கு நல்ல ஸ்பிரிட்ல இருக்கிறது, ஒரு 2 மாசம் ஃபுல் குழப்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துட்டு, இதெல்லாம் இல்ல. இந்த பலியின் ஜீவியத்துல இருக்கும் பொழுது ஒரே சீரான இந்த பலிகள் அங்க ஏறெடுக்கப்படணும். இன்னும் ரொம்ப அருமையான நிலை என்னன்னா, இவர்கள் ஆட்டிட்டே இருக்கிறாங்க, இவங்க கையில இருந்து அதை யார் தான் எடுக்கிற, மோசே வந்து எடுக்கிற. அப்படின்னா மோசே வந்து அதை அவங்க கையில இருந்து எடுக்கிற வரைக்கும் இவர்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, அசைவாடிட்டே இருக்கிறாங்க, இடையில நிறுத்துறது கிடையாது, அதை தங்கள் கைகள் இருந்து கீழே வைக்கிறதும் கிடையாது. இதுதான் பாயிண்ட். சோ பலியின் ஜீவியத்தில் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து பலி செலுத்திட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் அதை நாம என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. யாருக்கா நிறுத்துவாரு, மோசே நிறுத்துவார். மோசே யாருக்கு நிலையில, பிதாவாகிய தேவன். அப்படின்னா தேவன் பார்த்து சொல்லணும், மகனே மகளே போதும், வாங்க மேல, உங்க கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிடுச்சு, முழுசு நிறை வந்துருச்சு, நிறுத்திட்டு மேல வாங்க. அது தேவன் கூப்பிடணும், கூப்பிடுற வரைக்கும் என்ன பண்ணணும், செய்துட்டே இருக்கணும். அப்படின்னா 30 வயசுல ட்ரூத்துக்கு வரும், அப்ப என்ன 50 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு முடிவு வரலாமா கான்சன்ட்ரேஷன் விஷயத்துல, இல்ல தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமே. நான் உலகத்துல என்ன பண்றாங்க, நீங்க எந்த வேலைக்கு சேர்ந்தாலும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அங்க வைக்கிறாங்க, 54 ஆச்சுன்னு என்ன பண்ணிடுறாங்க, சார் நீங்க வேலை செஞ்சது போதும், நமக்கே மைண்ட்ல வந்துடும் எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, ஆறாவது போற வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், வீட்டுல போய் சும்மா உட்காந்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை தர வேண்டியதுதான் இல்லைங்களா. சோ உலகத்துல அந்த ஒரு பாணி இருக்குது, ஆனா எப்படி நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல சகோதர சகோதரிகள் என்ன அருமையான பாயிண்ட் நிழல்பா, சின்ன நிழல் தான், ஆனா எவ்வளவு இலை உயர்ந்த ஒரு பாயிண்ட் நமக்கு இங்க தரும். இதெல்லாம் ஒருவேளை நம்ம அழைப்புகள் இருக்கிற மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப தூத்துக்குடியில எல்லாம் பார்க்க போடுது, ஒரு ஒரு ஐயா தூத்துக்கு வர்றதே எப்பதான் வராது, 65 வயசுக்கு மேலதான் வரா, இப்பதான் அவருடைய பலியின் ஜீவம் ஆரம்பிச்சிருக்குது, இப்பதான் அவர் என்ன ஆரம்பிச்சிருக்கிறாரு, அசைவாட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கு இந்த பாயிண்ட் போய் சேரணும், அவருக்கு சாகர வரைக்கும் செலுத்திட்டே இருங்க. எனக்கு வயசாவது, நிறைய பேருக்கு இதெல்லாம் நடக்கும், அந்த மாம்ச உலகத்தில் இருக்கிற அதே தாட் வரும். ஆரம்பத்தில வைராக்கியமா இருந்தவங்க போக போக வயசாக வயசாக அவங்கள காட்டிலும் வைராக்கியமா புது ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சத்தியத்துல இருந்து எல்லா பொறுப்புகளையும் ஆக்கிரமிச்சுட்டு அவங்க வைராக்கியமா தேவ சத்தியத்தை நிறைவேற்றும் போது இவங்க மனசுக்குள்ள சோர்வு ஆயிடும். ஓ நம்ம வயசாயிடுச்சு, அதாவது செய்யறதுக்கு அங்கங்க சகோதரிகள் வந்துடுறாங்க, சகோதரிகள் வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஒதுங்கி அங்கே இருக்குது உங்களுக்கு ஒதுங்கி போறக்கு நிழலு. இது உங்க கான்சன்ட்ரேஷன், யார்தான் நிறைவேற்றணும், உங்களை விட வயசுல எல்லைய வயசு இருக்காரு வந்து நிறைவேற்றுவாரா, நிறைவேற்றுவாரு, யாருடைய கான்சன்ட்ரேஷன் அவர் நிறைவேற்றுவாரு, அவருடையது அவர் நிறைவேற்றுவாரு, உங்களது யார் நிறைவேற்றுவா, உங்க கையில தேவன் வச்சுட்டது யார் நிறைவேற்றுவா, நீங்க தான் என்ன பண்ணி ஆகணும், சோர்ந்தே போகாது, சோர்ந்தே போகாது. இதெல்லாம் வந்துட்டு பாயிண்ட்ஸ் தான், ஆனா வெறும் பாயிண்ட்ஸ் மாத்திரம் இங்க கேட்டுட்டு போறதுக்கு தேவன் நமக்கு கொடுக்கறதே இல்லை. நம்ம மரண பரியந்தம் சகோதர சகோதரிகளே, இந்த நிஜமான ஆசாரியத்துவத்துல ஆசாரியர்களாக பிரதான ஆசாரியன் கர்த்தர் இயேசுவோடு கூட ஏற்படுத்த பண்ணா, இது முறை, இது முறை. அந்த ஆறு, அதனுடைய பலி, அதனுடைய உடல் உறுப்புகள், அந்த கொழுப்போற அசைவாட்டப்பட்டு மோசே கையிலிருந்து எடுக்கிற வரைக்குமே அது பாட்டி பாட்டுக்கொண்டே இருந்துட்டு அந்த கலிபடத்தின் மீது அங்கே வைக்கப்படும். எவ்வளவு பியூட்டிஃபுல் பாயிண்ட் பாருங்க. அதனால்தான் இந்த பிரதர் டாபிக் வந்து வனாந்திர பயணம், ஆனா அதுல ஏன் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்றாருன்னா, அது ஒரு நிழல் ஆசாரியத்துவம், நாம நிஜ ஆசாரியத்துவம், நமக்கான விஷயம் தான் அங்க வச்சிருக்கிறாங்க தேவன், அதை எடுத்து நம்ம அங்க பாக்கணும். கண்டிப்பா இது கர்த்தர் இயேசு வாழ்க்கையில, அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில, ஏழு தூதர்களுடைய வாழ்க்கையில நிஜமா நிறைவேறி இருக்குது, நம்ம கையிலேயே இருக்குது ரெக்கார்ட்ஸ், படிக்கலாம். நெக்ஸ்ட், நம்ம முன்னாடி, நம்ம கண்ணு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒரு வாய்ப்புல அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் அநேகர் இருக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது விஷயத்துல நம்ம குறைவுபடுகிறவர்களா இருந்தா, நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற விஷயத்துல தயவு செஞ்சு இன்னைக்கு நாம அங்க சிந்திக்கலாம், எப்படி நம்ம உடன்படிக்கை அங்க நிறைவேற்றப்படணுமே அங்க சொல்லப்பட்டுடுது. நெக்ஸ்ட், கடைசி என்ன பாக்குறோம், அந்த அசைவாட்டம் அது கூட என்ன வைக்கிறாங்க, அந்த புளிப்பில்லாத அதிரசம், எண்ணெயில் இடப்பட்ட அதிரசம், அப்புறம் எதை குறிக்கிறதுனா மூன்றுமே அது ஒரு முக்கியம். நம்முடைய உடன்படிக்கை எப்படித்தான் நிறைவேறும்னா, இந்த மூன்று நிலைகள் இருக்குது. என்னன்னா அந்த பாருங்க, ஆக்சுவலி இந்த பலி எல்லாம் செலுத்துறதுக்கு நாம யார் இல்ல, நீதிமான்களே இல்ல, ஏன்னா தேவன் எந்த பலி தான் ஏற்றுக்கொள்வார், நீதியான பூரணமான பலிகள், ஆனா நாமளோ பாவிகள். எப்படி நாம இப்ப இந்த பலி செலுத்துற வாய்ப்புகள் வந்துட்டோம், எப்படி இன்னைக்கு அசைவாட்டை கொண்டு இருக்கிறோம் நம்முடைய பலிகள் அப்படின்னா, முதல்ல நம்ம யாருடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த நீதிமான் ஆக்கப்பட்டாதான் அந்த முத அப்ப இது குடிக்குது, புளிப்பில்லாத அதிரசம், சோ பாவம் இல்லாத நிலைமைக்கு வந்துட்டோம், கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டு நீதிமான் ஆக்கப்படுதல், ஜஸ்டிபிகேஷன் தான் அந்த புளிப்பில்லாத அதிரசம் குறிக்குது. சரி, அந்த நிலைமைக்கு வந்தாலும் கூட அந்த நிலைமையில நீதிமான்களாவே இருந்து அந்த பலியை ஏறெடுக்கணும்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன தேவைன்னா பாருங்க, நீதிமான்கள் ஆயிட்டோம், ஆனா அதற்கு பின்பு நம்மளை தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா, அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நமக்கு நம்மை ஆவியினால் என்ன பண்றார், ஜெனிப்பிக்கிறார். சோ ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில நின்றுட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களாக நம்முடைய பலிகளை என்ன பண்றோம், அர்ப்பணிக்கிறோம். ஒரு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் முதல்ல, நெக்ஸ்ட் என்ன வருது, பரிசுத்தம் ஆக்கப்படுதல். சோ பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் பெற்று அந்த பரிசுத்தாவினால ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்து பரிசுத்த ஆண்களாகவே ஒவ்வொரு நாள் நம்முடைய பலிகளை அர்ப்பணிக்கிறோம். அந்த பரிசுத்தமாகுதல குறிக்குது எண்ணெயில் இடப்பட்டா அதில சம்சம் எண்ணெய் எது கிடையாது, பரிசுத்த எண்ணெயில் அபிஷேகம், அதாவது பரிசுத்தாவினால ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை. சகோதர சகோதரிகளே, கடைசியா என்ன பாக்குறோம், அந்த அடை. இது எது குறிக்குதுன்னா, இப்படியாக நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைச்சு நின்று பலிகளை எல்லாம் ஏறெடுத்து நம்ம மரணத்துக்குள்ள போகும் பொழுது தேவர் என்ன பண்றார், நம்மளை மகிமை படுத்துறார். சோ ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், குளோரிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல் புளிப்பில்லாத அதிரசம், பரிசுத்தமாக்கப்படுதல் எண்ணெயில் இடப்பட்ட அதிரசம், மகிமைப்படுத்தப்படுதல் அந்த அடை என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக இந்த சுவிசேஷகத்தினுடைய நிஜமான ஆசாரியத்துவம் ஏற்படுத்தப்படும். பாருங்க, இந்த ஏழு விஷயத்துல அருமையா என்ன தேவன் காமிச்சிருக்கிறாங்கன்னா, நாம் எப்படி கர்த்தர் இயேசுவை தலையாக கொண்டு அவருடைய சரீரமாகிய சபையாக அழைக்கப்பட்டு இந்த ஆசாரியத்துவத்துக்குள்ள வர்றோம், தேவன் எப்படி நம்ம இந்த பூமியில நடத்துறார் அந்த வஸ்திரங்கள் மூலம், சரிங்களா. நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு எப்படி அந்த அபிஷேகம் இருக்கு இந்த ஆசாரியத்துவத்துல, யார் மூலம் எப்படி எல்லாம் இருக்கு இந்த ஆசாரியத்துவம், நம்ம எப்படி கர்த்தர் இயேசுவோடு கூட பலி ஆகிறோம், அந்த காலை பலி, அந்த சர்வாங்க தகன பலி நாடு, நெக்ஸ்ட் அந்த பிரதிஷ்டைக்கான அந்த ஆடு சொல்லப்படுது, நம்முடைய அந்த பலி தேவன் எப்படி பார்க்கிறார், எப்படி அங்கீகரிக்கிறார், நாம் எப்படி ஏறெடுக்கணும், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நம்முடைய வாழ்க்கையில மரணம் பரியந்தம் அந்த பலியை உண்மையாக அங்க நிறைவேற்றும். அப்படி நிறைவேற்றும் பொழுது தேவன் எப்படி நம்மை அங்க அந்த மகிமைப்படுத்தி நிஜ ஆசாரிய கூடமாக நம்மை பரலோகத்தில் கொண்டு போகிறார் என்கிற விஷயம் இந்த நிழல்குள்ள இருக்குது. இதைதான் சகோதர சகோதரிகளை நாம் இன்னைக்கு பார்க்கிற விஷயம். சோ இதுல நம்முடைய பர்சனல் கான்சன்ட்ரேஷனுக்கு சொல்லப்பட்ட நிழல் ரொம்ப அருமையான நிழல், சகோதரர்களுக்கு எடுத்திருப்பாங்க, இனிமேலும் எடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய காரியங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப விசேஷமா சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு சிலர் இங்க இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு வாய்ப்புல உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தைக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மகிமையான வாய்ப்பு தேவன் எனக்கு தந்திருந்தாங்க. அந்த வாய்ப்பு தந்துட்ட தேவனுக்கு, அருமையான சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, சபையின் ஊழியர்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் சார்பில் ஈரோடு எக்லிஷானுடைய நன்றி கூட நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பா இனிமேல் கூட வரக்கூடிய நாட்கள்ல தேவனுடைய ஊழியத்துல நம்ம மீண்டும் ஐக்கியப்படுவதற்கு தேவன் நமக்கு கிருபியுள்ளவராக அங்கே இருப்போம். தேவன் தாமே நாம கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றின் மூலம் நாம பரிசுத்தமாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு அவருடைய சித்தம் செய்யக்கூடியவர்களாக நம்மை வழிநடத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.